ஹொனரபிள் கோடீஸ்வரன், யூ ஹேவ் 4 மினிட்ஸ்.
சுகாதார மற்றும் போசன சுதேச வைத்திய அமைச்சின் உடகன்றைய கலந்துரையாடலை தந்தமையிட்டு எமது தலைமை தாங்கும் உறுப்பினர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வடகிழக்கிலே பொதுவாக யுத்த காலத்திலும் கூட, யுத்த காலத்துக்கு பின்னும் கூட பலதரப்பட்ட வைத்தியசாலைகள் புறநிறைக்கப்படாமல் தரமுயர்த்தப்படாமல் அங்கு வளப்பற்றாக்குறைகள் அதிகமாக காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் யுத்த காலத்திலே பல வைத்தியசாலைகள் வடகிழக்கிலே இயங்கியது. அந்த வைத்தியசாலைகளில் வைத்தியர்களும் இருந்தார்கள், காதியர்களும் இருந்தார்கள். ஆனால் இப்போது சில வைத்தியசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றது, சில வைத்தியசாலைகளில் வைத்தியர்களே இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே கடந்த யுத்த காலத்திலே பலதரப்பட்ட கஷ்டங்களின் மத்தியிலே வைத்தியர்கள் இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது வைத்தியசாலைகள், கிராமிய வைத்தியசாலைகள், அதிகமான வைத்தியசாலைகள் மூடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த நல்லாட்சியிலும் அது தொடராமல் இந்த வைத்தியசாலைகளை, கிராமிய வைத்தியசாலைகளை புனரமைத்து அதற்குரிய வைத்திய அதிகாரிகளையும் மற்றும் தாதிமாரையும் ஊழியர்களையும் நியமிக்க வேண்டும். குறிப்பாக இந்த இடத்திலே விசேடமாக திருக்கோவில் வைத்தியசாலையை பற்றி எமது அமைச்சர் அவர்களுக்கு நன்றாக தெரியும் என்று நினைக்கின்றேன். இந்த வைத்தியசாலை கிட்டத்தட்ட 110 வருடங்கள் பழமையான ஒரு வைத்தியசாலை. அம்பாறை மாவட்டத்திலே அதிகளவான நோயாளர்கள்
பிளீஸ் கர்வ நியோஜக கதாநாயகத்துமா முழு சொன்னங்க
நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வந்த வைத்தியசாலை. இந்த வைத்தியசாலை மாநில சபையாலே தரமுயர்த்தப்படுவதற்கான அப்ரூவல் கிடைத்தும், ஆதார வைத்தியசாலையாக தரமுயர்த்துவதற்கான அப்ரூவல் கிடைத்தும் கூட இந்த வைத்தியசாலை இன்னும் தரமுயர்த்தப்படாமல் இருக்கின்றது. இந்த வைத்தியசாலையானது கிட்டத்தட்ட சுற்றளவிலே 45 கிலோமீட்டருக்கு எந்த விதமான வைத்தியசாலையும் அற்றொரு வைத்தியசாலையாக இருக்கின்றது. இந்த வைத்தியசாலையிலே சாதாரணமாக ஒரு நாளைக்கு 400 பேர் சிகிச்சை பெறுவதற்கு வருகின்றார்கள். அதேபோல் இந்த கிளினிக்கு 270 பேரும் மாதந்தோறும் கிட்டத்தட்ட 40 பேர் பிள்ளை பெறுகின்ற கர்ப்பிணிமாரும் இருக்கின்றார்கள். ஆனால் அந்த இடத்திலே வைத்தியர்கள் 2 பேர் தான் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த வைத்தியசாலையில் உண்மையாக 300க்கு மேற்பட்ட நோயாளர்கள் வேற இடத்துக்கு சிகிச்சைக்காக அனுப்பப்படுகின்றது. ஆகவே இந்த வைத்தியசாலையை நிச்சயமாக தரமுயர்த்தி தர வேண்டும். இந்த வைத்தியசாலையை தரமுயர்த்தப்படாமல் இருக்கின்ற பொழுது அதிகமான நோயாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள், வேறு இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணப்படுகின்றார்கள். ஆகவே இதனை கவனத்தில் கொண்டு இந்த வைத்தியசாலையை தரமுயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஏனைய வைத்தியசாலைகள் மிகவும் குறுகிய காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட வைத்தியசாலைகள், பல வைத்தியசாலைகள் ஆதார வைத்தியசாலைகளாக தரமுயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் திருக்கோவில் வைத்தியசாலை இன்னும் ஆதார வைத்தியசாலையாக தரமுயர்த்தப்படாமல் இருக்கின்றது. அதனை அமைச்சர் அவர்கள் ஏற்கனவே வந்து பார்வையிட்ட நீங்கள் அதனை நீங்களும் சொன்னீர்கள், தரம் உயர்த்தி தருவதாக நீங்கள் வாக்குறுதி அளித்தீர்கள். ஆனால் இட்ட வரையிலே அது ஆதார வைத்தியசாலையாக தரமுயர்த்தப்படவில்லை.
என்ன பிரச்சனை கேட்டா அது மாநிலசபைக்குள்ள அவங்க அவங்கள அப்ளிகேட் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் அவங்க அதை தரமுத்த அவங்களும் அதாவது அதுக்குரிய வேலை தெரிஞ்சது இன்னும் வரல.
மாநிலசபையிலிருந்து இதுஞ்சி உங்களுக்கு கூட கையில அனுப்பப்பட்டாச்சு, சென்ட்ரல் மினிஸ்டருக்கு அனுப்பப்பட்டாச்சு. அது அப்ப நீங்கள் தான் அதை தரமுயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். மாநிலசபையால அனுப்பப்பட்டாச்சு அது ஏற்கனவே. ஆனா அதுக்கு பிறகு வந்த வைத்தியசாலைகள் ஆதார வைத்தியசாலையா தரமுயர்த்தப்பட்டிருக்கு. அப்ப இது ஏற்கனவே அனுப்பப்பட்ட வைத்தியசாலையை நீங்க தலைமையத்தாம இட்டவரையிலும் வைத்துக் கொண்டிருக்கிறீங்க. ஆகவே இது ஒரு பாரபட்சமாக நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால் உங்களை தெரியும், உங்களோட நீங்கள் பிரதித்துவப்படுத்துகிற உங்களோட ஊரான நிந்தவூர், நிந்தவூர்ல இருந்து பக்கத்தில் 2 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டர் வளர்ச்சி ஆதார வைத்தியசாலை இருக்குது. ஆனால் 45 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பாரம்பரியமான வைத்தியசாலை அதிகளவான நோயாளர்கள் வந்து சிகிச்சை வர்ற வைத்தியசாலை. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 500 பேர் வைத்தியசாலையில சிகிச்சை வர்றாங்க. கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டாக்கள் வேற வைத்தியசாலை டிரான்ஸ்பர் பண்றாங்க. அப்ப இந்த வைத்தியசாலை நீங்கள் தரமுயர்த்த வேண்டிய கடமைப்பாடு இருக்குது. உண்மையா நீங்கள் ஒரு பாரபட்சம் இல்லாமல் இந்த வைத்தியசாலை தரமுயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வைத்தியசாலை கிட்டத்தட்ட 70,000-80,000 சனத்தொகை இருக்கிறது, பெரிய தூர டிஸ்டன்ஸ்களும் இருக்கின்றது. ஆகவே என தரமுயர்த்துவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.
Honorable Faisal Kasim, Deputy Minister for Health Ministry.
Bismillahir Rahman Rahim. Honorable Deputy Speaker, I am more happy to speak on the health debate today. First of all, I have to thank our Minister and the Finance Minister to set up a new hospital in Nindavur. It was in budget forever. It came in the budget speech. Call my village. So I am more happy, and I thank my Honorable Minister Dr. Rajesh Senaratna and the Finance Minister Ravi Karna Nayaka. In fact, after becoming a Deputy Minister, I have visited to Trincomalee district and Ampara district with my Director General for inspection all these hospitals. And so far we have spent more than 700 million for both district for building and the equipments, because we found a lot of hospital in lack of equipments, which we have been supported, and through the provincial council we have been given money, and they have been working on that. And also the Batticolor district பத்தி நான் பேச போறது. Batticolor districtல என்ன நடந்துட்டு கேட்டா எங்களுக்கு Batticolor districtக்குள்ள நாங்க போறதுக்கு டெண்டர் தான் நான் போயிச்சேன். எனக்கு அரசியல் அரசியலில் உள்ள அதிகாரத்தில் உள்ளவர்கள் சிலர் எங்களை தடுத்து நிறுத்தினாங்க. அப்படி ஒரு இஷ்யூ ஒன்று வந்துச்சு. சரி, அப்படி நான் இவரது ஆண்டு போடுறது இல்லை, நீங்கள் பேச நான் பேசுகிறேன், டைப் பண்ணிருந்தேன். சரி, இருந்தாலும் கூட கிழக்கு மாகாண சபையிலே நடந்த அமைச்சர் மீட்டிங்கில் உங்களோட பிடிக்கு முன்னுக்கு இந்த பிரச்சனை எடுக்கப்பட்ட போது RDHS வந்து அன்று நாங்கள் அவங்கள்ட்ட கேட்டிருந்த விளக்கம் என்று கேட்டால், அவட மொத்தமான எல்லா திட்டத்தையும் நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த மொத்தமா எல்லா திட்டத்தையும் நாங்கள் எடுத்து அதில் முதல்கட்டமாக 5 PUC படுவாங்கர பிரதேசத்தில் செய்வதற்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கோம். அது தவிர அங்கே முக்கியமான பிரச்சனை, அதாவது கூடுதலான பிரச்சனைகள் வந்து படுவாங்கர பிரதேசத்தில் இருக்கு. ஆகவே அந்த பிரதேசத்தில் உள்ள எல்லா வேலை திட்டத்தையும் நாங்கள் செய்வதற்கு உரிய வேலை திட்டத்தை நாங்கள் பில்டிங் டிபார்ட்மெண்ட், அதாவது ப்ரொவின்சியல் பில்டிங் டிபார்ட்மெண்ட்ல சென்ட்ரல் பில்டிங் டிபார்ட்மெண்ட் பாரம் கொடுத்துருக்கோம். அவங்களுடைய அதிகாரிகள் சென்று உங்களோட பியோட RDS காய்ச்சி அதுக்குரிய வேலை திட்டத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகவே நாங்கள் 3 டிஸ்ட்ரிக்டையும் நாங்கள் 3 மாகாணத்தையும் நாங்கள் கவனிச்சுட்டு வரோம். நாங்கள் உண்மையில நான் இன்னும் வடமாகாணத்துக்கு இன்னும் நாங்கள் இறங்கல. அதில் இதில் அங்கே இருக்கிற அமைச்சர் மிகவும் ஒரு வேகமாக செய்யக்கூடிய அமைச்சர் தான் உடங்கிச்சு. அதை எனக்கு பிரச்சனை நான் நினைச்சிருந்தேன். இருந்தாலும் இங்கு பேசிய பேச்சாளரை கொண்டு நான் வைக்கிறேன். நாளைக்கு அடுத்த வருடங்களில் நாங்கள் வடமாகாணத்துக்குள் நான் வந்து அங்குள்ள வைத்தியசாலை பிரச்சனையும் தீர்க்க நான் முன் வருவேன் என்று கூற விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல, நாங்கள் அதாவது தோட்டத்தொழில், அதாவது எஸ்டேட், வி ஹவ் பீன் இன் தி எஸ்டேட் செக்டர். இன்ஃபேக்ட் இட் ஹஸ் பீன் பாயிண்ட் அவுட் பை தி JVP இன் தி பார்லிமெண்ட் தட் பிட்வீன் எஸ்டேட் செக்டர் வாஸ் நெக்லெக்டட் ஆன் டெவலப்மெண்ட். ஆக்சுவலி தி கவர்மெண்ட் we spend about 300 million rupees to develop estate sector. In fact, I have been sending my team with the Kandy PD and their his team with the building department, and we done a survey, and already we have estimated and allocated for Novaralia district 3.5 million for estate hospitals, and the Badulla district we have spent about 32.7 million we are spending on Badulla district, and the Mathura district we are spending about 10 million rupees for development. And And in fact, you know, I have to say this. நன்று உங்களுக்கு கூற வேண்டும். என்ன பிரச்சனை கேட்டா நீங்க எல்லாரும் வந்து டாக்டர் நர்ஸ் எல்லாம் கேட்டிருக்கீங்க. போன இந்த சனிக்கிழமைக்கு போன சனிக்கிழமை நாங்க கண்டி ஹாஸ்பிட்டல் நாங்க வந்து எம்எல்ஏ டிஜி எங்கட ஹாஸ்பிட்டல் டீம் எல்லாம் போய் நாங்க அங்க உள்ள ஊழியர்களை பிரச்சனை பார்க்க போனாங்க. அவங்க பேசி வளமையாக நாங்க இது எங்களது 6வது விசிட், அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு இயங்கும் வைத்தியசாலையில நாங்க ஒரு மாதத்துக்கு ஒருதான் ஒரு வைத்தியசாலைக்கு போய் அந்த உள்ள ஊழியர்கள் பிரச்சனை மட்டுமல்ல அந்த வைத்தியசாலை உள்ள பிரச்சனை, அதாவது அங்குள்ள கன்சல்டன்ட் டாக்டர் மாறர் நாங்க ஜஃப்னாக்கும் போயிருக்கோம், அங்குள்ள பிரச்சனை நாங்க அறிஞ்சிருக்கோம், பேசியிருக்கோம், நாங்க கதைச்சிருக்கோம், எங்களால் வேண்ட அளவுக்கு அவர்தான் வீடு செஞ்சிருக்கோம். இருந்தாலும் கூட நான் சனிக்கிழமை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வந்த போது இந்த ஊரை சேர்ந்த எந்த ஊரை சேர்ந்த ஒரு சொந்தக்காரர் ஒருவர் பிரஷர் கூடி மூளை நார்வு அடிச்சு ரத்தமாகி அவரை சிடி ஸ்கேனை வந்து அம்பாரில் எடுத்து அவரை கொண்டாந்து கண்டி ஹாஸ்பிட்டல் கொண்டாந்து இப்ப கண்டி ஹாஸ்பிட்டல் வந்து ஆபரேஷன் செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அவருக்கு கண்டி ஹாஸ்பிட்டல் வைக்கிறதுக்கு ஒரு ஐசியூ பெட் இருக்கல, நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு ஐசியூ பெட் இருக்கல எங்களுக்கு, அதுல அந்த ஐசியூ பெட்டுக்கு இல்லாம அதாவது கண்டி ஹாஸ்பிட்டலையும் இல்ல பேரதன ஹாஸ்பிட்டலையும் இல்ல பக்கத்து ஹாஸ்பிட்டல் ஐசியூ பெட் இல்ல. கடைசி அந்த பேஷண்ட் அந்த அந்த நோயாளியை திருப்பி நாங்க 200 கிலோமீட்டருக்கு அங்க அதை திருப்பி கல்முனை ஏஎம்ஹெச்சுக்கு திருப்பி கொண்டு வரோம். எங்கிருந்து அனுப்பப்பட்டாரோ அவர் அந்த வைத்தியசாலையை அனுப்பினோம். அனுப்பி அந்த எவ்வளவு ஆபத்தான வேலை யோசிச்சு பாருங்க, நாங்க இவ்வளவு பணம் செலவழிச்சும் இவ்வளவு நாங்க செஞ்சும் கூட இப்படியான பிரச்சனை நாங்க முன்கொடுக்கோம். ஐ திங்க் வி ஹவ் பீன் ஸ்பெண்டிங் சோ மச் ஆஃப் மணி ஆன் தி ஹெல்த் செக்டர் பட் ஸ்டில் வி ஹவ் லேக் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ். நாங்க ஒத்துக்கதான் வேணும் எல்லாரும். So the patient has been from Kandy after doing operation of the bleeding in the brain has been taken to Kalmune Ashna Hospital. When I called the director and asked director, he said, sir, we are shortage of doctors and nurses for this ICU department because we need trained nurses and doctors. Today Kandy Hospital need about 200 nurses and 58 doctors. We are unable to give this today because our production of doctors and nurses are lack of, we have lack on that sector. In fact, there are about 7,572 nurses on the training process. And I think in January end, we are getting about 1,200 nurses and the 1,200 doctors are coming in. And in May, June, we are having about another 1,200 nurses. In fact, there was some questions about they have told சில டாக்டர்கள் கிராமப்புறத்துங்களே போகல என்ற பிரச்சனை சொன்னாங்க, அது ஒத்துக்கிறேன் நான் உண்மையிலே. காரணம் அது எங்கட பிரச்சனை இல்லை, நாங்க எங்கட அதிகாரி எங்கட டிடிஜி மெடிக்கல் டாக்டர்ஸ் போற அவரு பட் இஸ் டஸ் இஸ் அவர் ஹி இஸ் கால் எவ்ரி ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபைண்ட் அவுட் வாட் தியர் ப்ராப்ளம் இஸ் ஹவ் மெனி டாக்டர்ஸ் தே நீட் அண்ட் ஹி பட்ஜெட்ஸ் தெம் செல்ஃப். அந்த பிரச்சனையை வந்து நாங்கள் மட்டும் தீர்மானிக்கிறோம்ல, எங்களோட வந்து இவங்கட அதாவது டாக்டர் மாற சங்கமும் எங்களோட சேர்ந்துதான் இந்த பிரச்சனை தீர்மானிக்கிறது.
நீங்கள் அப்படி சொல்ல முடியாது, ஏனென்று சொன்னால் உங்களோட மானசவை அமைச்சிருந்தாலும் பொறுப்பு கூற வேண்டிய கடமைப்பாடு உங்களுக்கு இருக்குது. கிராமிய வைத்தியசாலை வந்து யுத்த காலத்திலேயும் வந்து இயங்கிக் கொண்டிருந்தது, டாக்டர்ஸ் மாரோட இயங்க ஒண்ணுது. ஆனா யுத்தம் முடிவடைந்து இப்ப நல்லாட்சி என்று சொல்லிக் கொள்றீங்க, ஆனா நல்லாட்சியில இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர்ஸ் மார் இல்லாம கடுமையா ரிமோட்டான கடும் கஷ்டப்பட்ட ஏரியா, உதாரணமாக படுவாங்கர் ஏரியா, மட்டக்களப்பு படுவாங்கர் ஏரியா, திருக்கோவில் போன்ற கஷ்டம் கஷ்ட பிரதேசங்கள்ல வந்து பாகரம் போன்ற கஷ்டங்கள்
மூடப்பட்டிருக்கு. நாங்க ஏத்துக்கிறோம், நாங்க சொல்ல இந்த பிரச்சனை வந்து நாங்க மானசபை மட்டக்கள் 50 திருவண்ணாமலையில மானசபை அமைச்சர் மீட்டிங் சுட்டுக்காட்டப்பட்டுச்சு. நாங்க சொன்ன வேணும் தெரியுமா, இது நீங்க எங்களோட பேசி வேற இல்ல டாக்டர் மார் சங்கத்துறை தலைவரோட பேசி அனுப்பிட்டாங்க அவங்க. உண்மையில படுவாங்க அஞ்சு ஹாஸ்பிட்டல் டாக்டர் இல்லை எங்களுக்கு தெரியும், அஞ்சு ஹாஸ்பிட்டல் டாக்டர் இல்லை எங்களுக்கு தெரியும், அது எங்களால ஒண்ணு செய்யல. நாங்க போய் நாளைக்கு அவங்களோட ஒத்து போகணும்னு சொன்னா நாளைக்கு டாக்டர் மார் ஸ்ட்ரைக் பண்றாங்க, மாத்துவாரி நாங்க மக்களை ஒத்துழைக்க வேண்டாம். ஒன்னும் இப்படி ஸ்ட்ரைக் பண்ண போற இடத்துல வந்து நாங்க எப்படி அதை இது செய்யறோம், அப்படி நாங்க போறோம் இன்னும் பேரலைஸ் ஆகுது ஹாஸ்பிட்டல் எல்லாம், இதுதான் பிரச்சனை. அந்த காலத்துல யுத்த அந்த காலத்துல அஞ்சு டாக்டர் ஒரு டாக்டர் பெரிய செஞ்சாங்க. ஏன்னா யுத்த கால பிரச்சனை யுத்த மக்கள் அங்க இல்லாங்க. ஆனா இந்த காலத்துல பிரச்சனை படியா மக்கள் அங்க இருக்காங்க. மக்கள் போகணும் கொடுக்கணும். ஆகவே நாங்க எதிர்காலத்துல நாங்கள் அதுக்குரிய வேலை திட்டங்கள் இல்ல 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 நாங்க மானசபைய டாக்டர் கொடு
ஹாஸ்பிட்டல் தோப்பூர் திருவண்ணாமலையிலையும் கொத்துவில் சம்மாந்துர மகோயா தெய்யத்தை காண்டிய திருக்கோயில் மூன்று இந்த உலக ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஒரு ஃபாரின் ஃபண்ட் நாங்கள் செய்யறது நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். அதுக்குரிய என்ன செஞ்சிருக்கோம் ஏன்னா கிட்டத்தட்ட 10,000 மில்லியன் ரூபாய் பணம் எங்களுக்கு தேவைப்படுது. நாங்கள் நிதியமைச்சர் காய்ச்சிய போது 10,000 மில்லியன் நாங்கள் எப்படி தருவோம் கேட்டார்கிட்ட. நான் கடனை கொண்டு வந்தாலும் கூட எடுக்க மாட்டேன்னு சொன்னார் அவர். இருந்தாலும் கூட நாங்கள் எங்களை அமைச்சரை பேசி அதுக்குரிய வேலை இன்னைக்கு என்னன்னு சொன்னா இன்று கிட்டத்தட்ட நாங்க மட்டக்களப்பு வைத்தியசாலையை பத்தி பேசினாங்க. மட்டக்களப்பு வைத்தியசாலையை நாங்க நிறைய அபிவிருத்தி செஞ்சிருக்கோம், அபிவிருத்தி செய்ய போறோம். இன்னும் நிறைய வேலைத்திட்டங்கள் இருக்கின்றாங்க. ஆகவே இன்னும் உரிய வேலைத்திட்டங்களை பார்த்துட்டு இருக்கோம். அங்க இன்னும் கட்டாயமாக அதாவது திருவண்ணாமலைக்கும் அம்பாறைக்கும் உரிய கிழக்கு மாநிலத்தில் மட்டக்களப்பு தான் ஒரு சென்டர் இருக்கிற இடம். ஆகவே அந்த அந்த வைத்தியசாலை அதை உண்மையிலே தரம் உயர்த்தப்பட வேண்டிய மட்டுமல்ல எல்லா வேலைத்திட்டமும் வருது. நாங்க அடுத்த வருடம் வந்து அங்க உண்மையிலே அங்க வந்து கட்டில பொண்ணு கொண்டாடுற அதாவது கார்டியாலஜி சம்பந்தமா பாக்குறது அடுத்த வருஷம் நாங்க தாரத்துக்கு தீர்மானிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம அங்க சிடி ஸ்கேன் புதுசொன்று தாரத்துக்கு நாங்க தீர்மானிச்சிருக்கோம். ஏன்னு கேட்டா உண்மையிலே சொல்ல போனா கிழக்கு மாநிலத்தில் உள்ள நிறைய மக்கள் நின்று அதாவது என்ஜியோகிராம் செய்வதற்காக யாழ்ப்பாணத்தை சென்று நாங்க காண்றோம். எந்த ஊர்ல மட்டும் இல்ல திருக்கோயில மட்டும் இல்ல கொத்தியில இருந்த மக்கள் கூட யாழ்ப்பாணத்தை சொல்றாங்க அவங்க இதை பாக்குறதுக்காக. ஆக இப்படி ஒரு சேவை எங்களுக்கு இருக்கும் போது கூட நாங்கள் அதை வந்து மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையை நாங்கள் இன்னும் தர வேலை திட்டங்கள் நாங்கள் செய்யணும். அதை நாங்கள் செய்வதற்கு நாங்கள் தீர்மானிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கூட ஒரு விஷயம் என்று கேட்டால் வட் ஐம் டாக்கிங் அபவுட் தி என்சிடி இட்ஸ் அ சிவியர் ப்ராப்ளம் இந்த கண்ட்ரி. இந்த வில்லேஜ் லெவல் வி ஹாவ் அ ப்ராப்ளம். த வில்லேஜ் ஸ்கூல் டசன்ட் ஹாவ் ஸ்போர்ட்ஸ் மீட் எவ்ரி இயர் because of lack of fund the principal they never take this opportunity to have a sports meet and the children parents are more keen on doing education they are not interested in the sports. It's going to be a challenge for our country again another 25 years but other 25 years age of children who is going to come is going to face a severe problem.
Got 1 minute to go.
One minute. They are going to have a severe problem of NCD very soon in the village level. And also today it's a bad situation in Sri Lanka. After this smartphone the children are more keen on the smartphone where we had to have eye problem very soon like China. We had to go Sri Lanka people too very soon we are going to face a problem. Therefore still we have I have more thing to speak. I am prepared to submit my report to the Hansard and also I thank I am more happy as to work with my minister Dr. Rajesh as the minister of health and the our DG secretary DDGs and the directors of this the directors of the health department. I thank everybody today because you are the people who have bought this creed, what's called this crown for our minister today in this health sector. That's the reason the health sector was stronger. My minister's initiative and his team of far thinking made this health department to be more success in 2016. Hope we'll be working hard for 2016. Thank you very much.
අද දිනේ කාර්ක සභාව අවස්ථාවේදී ක්‍රීඩා අමාත්‍යාංශයේ වැසියුෂ අංක 136 කාර්ක සභාව එකඟද ශ්‍රී ශාංක 219 කාර්ක සභාව එකඟද සෞඛ්‍ය පෝෂණ ආදේශීය වෛද්‍ය අමාත්‍යාංශ අර්ථ ශීර්ෂාංක 111 කාර්ක සභා එකඟද ශීර්ෂාංක 220 කාර්ක සභා එකඟද පාර්ලිමේන්තු යරිදැස්වේ ක්‍රීඩා අමාත්‍යාංශයේ වැයශීර්ෂ 136 සහ 219 ද සෞඛ්‍ය පෝෂණ හා දේශීය වෛද්‍ය අමාත්‍යාංශයේ වැයශීර්ෂ 111 සහ 220 ද කාර්ක සභාවේදී සලකා බලා සංශෝධන රහිතව සම්මත වූ බව මෙම සභාවට දන්වනු කැමැත්තේ සභාව කල්තැබීම
යෝජ්‍ය කතානායකතුමනි හෙට පෙරවරු 9:30 දක්වා සභාව කල්තැබිය යුතුයි යෝජනා කරමු.
සභාව කල්තබන අවස්ථාවේ යෝජනාව ගරු ගලපත් මෙතුමා.
ගරු සභාපතිතුමනි 2010 යෝජනාව 2016 නොවැම්බර් මාස 10 වන දින 2017 වසරට අදාළව මුදල් අමාත්‍යවරු රවි කරුණානායක මහතා විසින් පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කරනු ලැබූ අයවැය කතාව තුළ දැනටමත් ශ්‍රී ලාංකීය ජාතියට මුළුමහත් රටට ජාතියටත් මුළුමහත් රටටත් ප්‍රතිලාභපත් කර දෙමින් ඉදිරියට ඇදෙන ව්‍යාපාර හා ආයතන කිහිපයක් රාජ්‍ය පුජ්‍යලික සහභාගිත්ව වැඩසටහන යටතේ PPP පවත්වාගෙන යාමට අදහස් කරන බව ප්‍රකාශ කළ අතර හම්බන්තොට ලුණු සමාගමද ඇතුළත් කර ඇති බව පැහැදිලිය. එම ක්‍රියාමාර්ගයේ මුළුමනින්ම වෙනස් කර එකී ආයතනයේ පෙර පවත්වාගෙන ගිය ආකාරයටම පවත්වාගෙන යා යුතුයයි මෙම පාර්ලිමේන්තුව යෝජනා කරයි.
පාර්ලිමේන්තුවට ඔබතුමා ආයෝජනා කරනවා.
හරි. පාර්ලිමේන්තුවම යෝජනා කරනවා. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි රටේ ඉහළම පුරවැසිය වෙච්ච ජනාධිපතිතුමා ලාභ ලබන රාජ්‍ය ආයතන කිසිසේත්ම විකුණන්නේ නැහැ කියලා ජනපති කොළඹ වරායේ CFS බහලුම් මෙහෙයුම් මධ්‍යස්ථාන නියුක්ත කරමින් කියලා තියෙනවා. 2016 අගෝස්තු මාසේ 11 වෙනිදා මේ ලංකදී පත්තරේ එක පැහැදිලිව තියෙනවා.
මුතුමයි කතාවට ප්‍රවේශයක් ගත්තදී ලකී ජාවද මැතුමා මුරසුන ගන්නවා.
මතුමනි
ගරු මන්තුමා කතා කරන්න.
හම්බන්තොට ලංකා සෝල්ට් ආයතනය හම්බන්තොට ලුණු සමාගම දීර්ඝ කාලයක ඉඳලා ලාභ ලබාපු ආයතනයක්. රට මහ දැවැන්ත කාර්යභාරයක්, ඒ වගේම රටේ ජාතික ආදායමට ප්‍රශස්ත මට්ටමේ දායකත්වයක් ලබා දීපු ආයතනයක්. සමස්ත ජනතාවට අතේ මිටේ හා සාක්කුවේ තිබෙන ප්‍රමාණයට මුදල් ගැසෙන ප්‍රමාණය අනුව ලක්ලුණු, මේසලුණු, අයිඩින් මිශ්‍රලුණු, කර්මාන්තලුණු සහ ආටීමියා මත්ස්‍ය ආහාර සපයපු ආයතනයක් මේක. ඒ වගේම මේ ආයතනය විවිධ අවස්ථාවල අපි දන්නවා ඒ පාලන අධිකාරියේ සහ දේශපාලන මැදිහත්වීමේ ප්‍රතිඵලයක් විදියට අනිසි මැදිහත්වීමේ ප්‍රතිඵලයක් විදියට වරින් වර මේ ආයතනය අර්බුදයට ලක් වුණා. මේ අර්බුදය ආයතන ලක් වෙන්න හේතු කීපයක් තිබුණා. මෞතුමා ගාන්තයාට යොමු කරනවා මේ ආයතනය වරින් වර අර්බුදයට යන්න ප්‍රධාන හේතුවක් වුණා මාර්යම් මාරුවට මේ දක්වාම බලයට පත්වෙච්ච මේ ආණ්ඩු දෙකේ මැතිඅමතුරු සහ ඒ බලධාරීන් මේ ආයතනය නිශ්චිතව පවත්වාගෙන යාමට විධිමත් වැඩපිළිවෙලක් සකස් කරන්න සමත් වුණේ නැහැ. අදත් ඒක ඒ විදිහටම යම් ප්‍රමාණකින් වෙනවයි කියන එක මා ඔබට පැහැදිලි කරන්න ඕන. ඡන්ද කාලේ දුන්නු පොරොන්දු බිමේ ඉෂ්ට කරන්න උමනා නිසා ඔබතුමන්ලා දෙපිරිසම කරේ මේ දක්වාම මෙම ආයතනයට ඔරොත්තු දෙන්නේ නැති දරාගන්න බැරි විශාල සේවක පිරිසක් වරින් වර බඳව ගත්තා. ඒ අයගේ සිත් සතුටු කරන්න මෙන්න මේ පිරිසෙන් 25%ක්වත් වැඩේ යෙදෙන්නේ නැහැ. 75%ක්ම වැඩේ යෙදෙන්නේ නැතුව නිකරුණේ කාලය ගත කරනවා. නමුත් ඒ අයට මාසිකව අනිවාර්යයෙන්ම වැටුප් ගෙවිය යුතුයි. වැටුප් ගෙවන්න ඕන. ඒ නිසා මෙන්න මේ ආයතනය තමන් කරන නිෂ්පාදනයෙන් අලෙවි කරලා ඒ අලෙවි කරගන්න මුදල් වලින් අනෙකුත් අඩ කරගන්න ගබන් වැටුප් ගෙවීමත් කරනු ලැබුවා. මෙන්න මේක නිසා ඒ ආයතනය ලබාපු ලාභ ආම වුණා මේ කාරණය නිසා. එපමණක් නෙවී යුනුනු නිෂ්පාදනය අලෙවියට ලබා ගන්න අලෙවිය ලබා ගන්න මුදල් දිස්ත්‍රික්කයේ දේශපාලච්චින් පසුගිය වසර කිහිපය පුරාම වරින් වර මේ අධිකාරිය මැදිහත් වෙලා ලක්ෂ ගණන් කෝටි ගණන් තමන්ගේ දේශපාලන අරමුණු සඳහා මේ ආයතනයේ මුදල් මහජන මුදල් යොදාගත්තා. මේ යොදා ගැනීම නිසා සැලකුතු ලාභෙන් කොටසක් විශාල කොටසක් ඒවට වැය කරන්න සිද්ධ වුණා ඒ පාලන අධිකාරියට. ඒ නිසාත් මේක බිඳ වැටීමට ලක් වුණා. එපමණක් නෙවී ඒ පත් කරගත්ත අධ්‍යක්ෂ මණ්ඩලවලට විදාකාර පහසුකම් ළඟාවිය නොහැකි පහසුකම් අනවශ්‍ය විදියට ලබා දීම නිසා නිල රත එවැගේම දීමනා එවැගේම නිල නිවාස මේ වගේ අනවශ්‍ය දේවල් ලබා දීපු නිසාත් මේ ආයතනය විසින් සපයගත්ත මුදල් නිකරුණේ නාස්ති කරන්න සිද්ධ වුණා. එවැගේම කියන්න ඕන මේවට පත් කරපු අධ්‍යක්ෂ මණ්ඩලය විසින් තමන්ගේ සමාජිකයන් පමණක් ලුණු මිලදී ගැනීමේදී ඒ දවි මිලදී ගැනීමේදී ඒගොල්ලන්ට විශේෂත්වයක් දැක්වුවා. නමුත් අනෙකුත් පක්ෂවල අනෙකුත් ජාතිකත්වයන් වල ඉන්න ඒ ව්‍යාපාරිකයෝ මේ ලුණු මිලදී ගන්න ගියන් පස්සේදී ඒගොල්ලන්ට ඒ අවස්ථාව සලසා දුන්නේ නැහැ. මෙන්න මේක නිසා තමන්ගේ හිතවතුන්ට පාඩු පිට මේ ලුණු ලබා දීම නිසා විශාල ගැටලුවකට මුහුණ සිද්ධ වුණා. දිනකට අයථා විදියට මේ ලුණු අලෙවි කරලා ඒ පුජ්‍යලයෝ අධ්‍යක්ෂ මණ්ඩලයේ ඉන්න පුජ්‍යලයෝ ලක්ෂ ගණන් මුදල් හෙව්වා. ඒව ආතන්ට නෙවී ඒගොල්ලන්ගේ සාක්කේ වයින් පුරවගත්තයි කියන එක මම ඔබතුමාගේ අවධානයට යොමු කරනවා. මෙන්න මේක නිසා වරින් වර මේ අත්නොමතික සහ අමනෝචිත ක්‍රියාකලාපේ නිසා මේ ආයතනය සොයාපු මුදල් නැතිබංගස්ථාන වුණා. ආයතන අර්බුදයට ලක් වුණා. ලක්වීම නිසා ආයතන පවත්වා ගැනීම ගැටලුවක් වුණා. මෙන්න මේ ගැටලුව විසඳගන්න කුමක්ද කරේ දේශපාලන අධිකාරියේ සහ රටේ පාලකින්ගේ සහ පාලන අධිකාරියේ මැදිහත් වීමෙන් ඉතාමත්ම වැඩි මිලකට ලුණු විකුණන්න පටන් ගත්තා. මේ පසුගිය වකවානුවේ විශේෂයෙන්ම වරින් වරේ දේ කරා. ඒ වගේම 2016 අවුරුද්දේ මැයි මාර්තු අප්‍රේල් වගේ මාසවල දරාගන්න බැරි මිලක් වැඩි කරා. උදාහරණ වශයෙන් ගත්තොත් මාර්තු අප්‍රේල් ලක් ලුණු කිලෝ එකක් රුපියල් 70ට, ඒ වගේම කර්මාන්ත ලුණු කිලෝ එකක් රුපියල් 10 ඉඳන් රුපියල් 40ට, අයඩින් මිශ්‍ර ලුණු කිලෝ එකක් රුපියල් 60ට විකුණන්න සිද්ධ වුණා. මෙන්න මේක නිසා ඒ ලබාගත් මුදල් වලින් තමයි මේ අය අර පාඩුව පියව ගන්න කටයුතු කරේ. ඒකෙන් බරපතල විදිය ගැටලුවක් මහ ජනතාවට ඇති වුණා. එයට මුහුණ සිද්ධ වුණා. ඒ නිසා පුජ්ජලිකවත් සාමිකවත් ගරු සභාපතිතුමනි මෙන්න මේ අය මේ ගහපු ගේම් එකේ ප්‍රතිඵලයක් විදියට සිද්ධුනේ මොකද්ද? ඒගොල්ලන්ගේ හොද්ද බොර වුණා. ඒ තුලින් මේ ආයතනය විදිවැටීමට ලක් වුණා. මෙන්න මේ ක්‍රියාවලිය රාජනායකින්ගේ සහ බලයේ සිටින දේශපාලනඥයින්ගේ අන්දන්නු මත හිතාමතාම සිදු කරන දෙයක්. මොකද්ද මේකේ රහස? අපි දකිනවා මේ ආයතනයේ අලාභ ලබන ලාභ නොලබන තත්ත්වයට පත් කිරීමට හිතාමතාම සැලසුම් කිරීමෙන් වෙන්නේ මොකද්ද? අවසානයේදී පවත් ගන්න බැරි නිසා පුජ්ජලි කංශට විකිණීම තමයි ඒකේ උපක්‍රමය. මේ උපක්‍රමය තමයි ඔවුන් දිගින් දිගටම කරේ කියන එක මම විශ්වාස කරන්නේ. ඒ නිසා මේ ආයතනයේ 1978 න් පස්සේ අපි විශ්වාස කරනවා එක්සත් ජාතික පක්ෂය මේ ව්‍යුහාර්ථී ක්‍රියාවලිය පටන් ගත්තාන් පස්සේදී සිද්ධුනේ මොකද්ද? ඒ පටන් ගැනීම තුළ පරාදීන ආර්ථිකයකට කට යොමුවීම නිසා අවසානයේ රටත් ලාංකික ජාතිරත් අනාගත පරපුරත් මහා දැවැන්ත සේවයක් කරපු ලාභ ලැබුම් මේ ආයතන 100% වැඩි ප්‍රමාණයක් මේ අවුරුදු 69 තුළ මේ දෙගොල්ලම විකුණලා දැම්මා. මහානවතුමාගෙන් අදත් මේ විකුණු පාදන වලින් පුජ්ජලිකර නායතන වලින් කරුපාදන වලින් අඩුගානේ 4-5ක් තියනෝද සාර්ථකව ඉදිරියට ගෙනියන ඒමන අතේ ඇගිලි ගාන් තොඩා අඩුවෙන් තමයි එක සිද්ධලා තියෙන්නේ. එනිසා මම ඔබතුමාට කියනවා පැහැදිලිවම මෙන්න මේ අමනෝඥ ක්‍රියාකලාපේ ප්‍රතිඵලයක් විදියට සිද්ධුනේ මොකද්ද මේ ආයතන මිදවැටෙන හරියට ඒක අර ගඟට කපාපු ඉනිමගේ පහළට ගසාගෙන ගියා. ඒ නිසා මෙන්න මේ ආයතන මුළුමනින්ම මිදවැටුණා. ඒ නිසා මම විශේෂයෙන් මිල්ලිමක් කරනවා
අර මන්තුමා කාලයෙන් විනාඩි 10ක්
තකොඩ මේ පාලිකින්ගෙන් මේ සම්බන්ධයෙන් වහාම ක්‍රියාත්මක පරිදි කටයුතු කරලා මෙන්න මේ ආයතනය මොන මාකාරකයකවත් උජ්ජලීකරණ කිරීමට ලක් කරන්න එපා. මතා විනාඩි 23ක් ගන්න ඔබතුමාට. මෙන්න මේ ආයතනය මේ වෙනකොට 90%ක් මේකේ කොටස් තියෙන්නේ අගමැති තුමාගේ යාත්‍ත්‍රි කටයුතු අමාත්‍යාංශයට අදාළ බාර්කාර අරමුදලේ අරමුදලට 90%ක් තියෙනවා 10%ක් කොටස් තියෙනවා ජනතාවට. ඒ වගේම මෙන්න මේ ආයතන ස්ථාපිත 1958 වසර 58ක් වෙනවා අද මේ වෙනකොට මේ ආයතනයේ වර්තමාන ප්‍රගතිය සලකල බැලුවොතින් අපි දන්නවා මේ වෙනකොට මේ ආයතනයෙන් රුපියල් මිලියන දළ වශයෙන් මේ ආයතනයේ වපසරිය අක්කර 2139ක් වෙනවා. මේකේ මහලේවාය, කොහලංකල්ලේවාය, බූන්දල්ලේවාය, පල්පාල්ලේවාය මේ හතරම ඒකාබද්ධ කරලා තමයි මේක සකස් කරලා තියෙන්නේ. ඒ නිසා 2016 නිෂ්පාදනය වාර්තාගත නිෂ්පාදනයක් මෙට්‍රික් ටන් 1,06,000ක 1992 73,000 වුණා නිෂ්පාදනය. මේ වෙනකොට ඒක 74,000කින් වැඩි කරන්න සමත් වෙලා තියෙනවා පාලන අධිකාරිය. කෙසේතත් මේකේ විවිධාකාර ප්‍රතිසංස්කරණයන් කරලා තියෙනවා. එනිසා මම ඔබතුමාගෙන් ඉල්ලීමක් කරනවා රුපියල් මිලියන 297ක් වෙච්ච බැංකු අයදා, ඒ වගේම මිලදී ගැනීම්, ඒ වගේම කණිජබද්ද, ඒ වගේම ඉදම්බදු මෙන්න මේ සියල්ලම මේ මොහොතන විට මෙයා විසින් ගෙවලා තියෙනවා. ඒ නිසා දැන් මේ ආයතනය යම් ප්‍රමාණකින් ඉදිරියට යනවා. එනිසා මම ඉල්ලීමක් කරනවා ඔබතුමාගෙන් 2016 නොවැම්බර් මාසෙ වෙන විට මෙන්න මේ ව්‍යාපෘතියේ යන්ත්‍ර සූත්‍ර මිලදීකන් රුපියල් කෝටි 18ක් ඉදම් කරලා තියෙනවා. ලුණු අස්සෙන් අලෙවි කිරීමෙන් තමයි ඒක ලබාගෙන තියෙන්නේ. ඒ නිසා ලක් ලුණු, මේස ලුණු, අයඩින් මිශ්‍ර ලුණු, හර්මාන්ත ලුණු, ආටිමියා මාළු කෑම නිෂ්පාදනය කිරීමට ලක් කරලා තියෙනවා. ඒ නිසා මම ඉල්ලීමක් කරනවා ලුණු ආනයන කිරීම වැළැක්වීම සඳහා තමයි මේ අය මේ උත්සාහය දරන්නේ. ඒ වගේම අයඩින් නූනතාවයෙන් රෝග නිවාරණයක අයඩින් නූනතා රෝග නිවාරණය කිරීමේ ජාතික වැඩපිළිවෙළට මේ ආයතනය දායක වෙනවා. ඒ වගේම අලෙවි ආදායම රුපියල් බිලියන 2 දක්වා නංගගෙන තියෙනවා. ඒ නිසා ලාභ ලබන මේ ආයතනය මොන මාකාරකින්වත් අපි ඉල්ලීමක් කරනවා පුජ්ජලිකන් ලක් කරන්න එපා. අනේ ඒ නිසා මෙන්න මේ ජාතික සම්පත විකුණන්න එපා, පුජ්ජලි කරන්න එපා, ඒක පෙරසේම පවත්වාගෙන යාමට අවකාශ ලසන්නේ කියලා ඉල්ලීමක් කරන ගමන්ම වර්තමාන ආයතනයේ තියෙන අවිධිමත් පාලනය විධිමත් කරලා පක්ෂ ભેදිකින් ජාතිකාත් ભેදිකින් තොරව ඒ ආයතනයෙන් ප්‍රතිලාභ ලබන්නේන අයට විධිමත් සේවයක් සලසන්නේ කියන ඉල්ලීම කරමින් මම නියඳනවා මේ ආයතනය මොන මාකාරකිවක්වත් පුජ්ජලීකරණය කරන්න එපා කියමින්.
ස්තුතියි. Honorable Sirinesa.
ගෞරව පාராளுமன்ற உறுப்பினர் நிகால் கலபதி அவர்களால் கொண்டுவரப்பட்ட அம்பாறை உப்பு கூட்டு தாபனத்தை அரசமயமாக்கப்பட்டிருக்கின்ற அந்த உப்பு கூட்டு தாபனத்தினை தனியார் மயப்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட இந்த பிரேரணையை நான் ஆமோதிக்கின்றேன். அந்த வகையில் தனியார் மயப்படுத்துவதன் மூலமாக ஹம்பாந்தோட்டை உப்பு கூட்டு தாபனத்தினை தனியார் மயப்படுத்தக்கூடாது என்று அவர் கொண்டு வந்திருக்கின்ற இந்த பிரேரணையை நான் ஆமோதிப்பதோடு தனியார் மயப்படுத்தப்படுகின்ற போது ஊழியர்களின் எண்ணிக்கை குறைக்கப்படுவதற்கும் அதேவேளை லாப நோக்கத்தின் அடிப்படையில் இந்த நிறுவனம் செயற்படுகின்ற போது மக்களுக்கு சேவையாற்ற முடியாத நிலையில் அது லாபத்தை உழைக்கின்ற அல்லது மக்களை சுரண்டுகின்ற ஒரு நிறுவனமாக மாறுவதற்கு வாய்ப்பிருக்கின்றபடியால் அவர் பல நியாயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த அரசமயமாக்கப்பட்டிருக்கின்ற அந்த உப்புக்கோட்டு தாபனம் தொடர்ந்தும் அரசின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே ஒழிய தனியாரின் கட்டுப்பாட்டின்குள் இருக்கக்கூடாது என்று அவர் முன்மொழிந்திருக்கின்றார். அதனை ஏற்றுக்கொள்வதோடு சிறந்த முகாமைத்துவத்தினை அங்கு ஏற்படுத்துவதன் மூலமாக அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்து அது லாபமீட்டக்கூடிய ஒரு நிறுவனமாக தொடர்ந்தும் செயற்படுவதற்கு வாய்ப்பிருக்கின்றது. எனவே அமைச்சர் அவர்கள் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு அந்த நிறுவனம் தனியார் மயப்படுத்தப்படாமல் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் தொடர்ந்தும் இருப்பதற்கு ஆவண செய்வதோடு சிறந்த முகாமைத்துவத்தினையும் சிறந்த மேற்பார்வைகளையும் மேற்கொள்வதன் மூலமாக அது தொடர்ந்தும் இருப்பதற்கு வழிகோலுமாறு நான் கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ. கரு கயந்த கர்ணாதிரம் கரு அமத்துமா அமரூர் அமத்துமா
கரு மூலாசனாரூட மந்திரி துமணி சாகல் ரத்னா மே அப்பே கயந்த கர்ணாத் அமத்துமா மே பிலி பந்த பிரிதுரக் லபா தினவா மங்கே அத்தரே அதாஸ் கீபியா கம்பாந்தர டிஸ்ட்ரிக்கே மந்திரிவரே கிதியர மகாஜன்யவத்தை கிதியர இதிரிபாத் கலியுத்து வினா மே லுணுலேவாய சம்பந்தவ கரு மூலாசனாரூட மந்திரித்துமணி மே யோஜனாவ கினேம் பிலிபந்தவ அப்பே விரோதியாக் நே அப்பி சத்துட்டு வேணவா ஹம்பந்தோட்ட லுணுலேவாய வகேம ரட்டே வியாபார ஏ வகேம் ஜாதிக வெதகத்கமாக தியன ஆயத்தன பௌத்கலிகரணே கிரியம் பிலிபந்தவ அப்பி நிரந்தரம் அவதானே யொமுகரணவா ஏ வகேம எக்ஸத் ஜாதிக பக்ஷாத் ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷாத் எக்வயன மே ஆண்டுவே அப்பே பிலிபந்தவே கமிட்டுவேதி தீர்க வசேன் சாகச்சா கல்லதியா எதி அப்பிட அவதாரணே கல்லதிபின காரணா தமாய் அமாத்தியான்ச மட்டமின் பெண்ணலதுன்னே மே சமஹார வியாபார ஆயத்தன வியாபாரிக ஆயத்தன பவத்தாகினியாயமத்துள்ள நியம பலதாயித்தாவே என்ன நெத்தைக்கியனேக ஏகட சாதகத் இதிரி பத் கல்லதியனோ தேங் லுணுலேவாயம சம்பந்தவ கத்தொத்த நிஹால் கலப்பத்தி மந்திரித்துமா மம்மே ஏக தினவட்ட விகுணனவட்ட ஹொந்தாய் கேன கதாவாக் நிமே மே மெதுமாக உத்தரிம மங் பொடி விஸ்தரையாக கத்தோத் திதாஸ் தாஹத்திரதி மெட்ரிக் டோன் துந்தாஸ் ஹார்சிய பணசயாக் மேலட்ட லுணு கென்னல தியனும் ஏ வகேம திதாஸ் பாலுவதி மெட்ரிக் டோன் ஹாரதாஸ் தேசிய ஹெத்தஹத்தராக் மேலட்ட கென்னல தியனும் திதாஸ் தாசேதி மெட்ரிக் டோன் தஹனமதாஸ் பன்சிய திஸ்பாக் மேவின கூட்ட கென்னல தியனவா பிட்ராட்டின் லுணு இதோட அப்பிட்ட பேனதே தமாய் அப்பி ரத்தவட்டேட்ட மூததியாகின அப்படி லுணுலேவாயால் கணனாவாக் தியாகின தவ குடாக் தீவுனு கரகண்ண புலுவன் தத்தியாக் அதிவத்தியேத்தி அப்பி தவம ரட்டின் லுணுகேன தத்தேட்ட பத்தேலா தியன
நமையாக் கென்னேவா இந்தியாவில்
ஏகதமாய் வென்னதி ஏகதமாய் ஏகானே அப்பி என்ன என்ன என்னென்ன லுணு ரட்டிங் என்ன பிரமாணம் வெடி வேணும் மங்க லுணு கால வெடி வேணும் நிவேனே மங்க அப்பி மே மினிசு இசர லுணு கிலோ எக்கா கேவன மாசிட்ட கிலோ தேக்கா கண்ணி நேனே தே வேணு தேக்கா வகே ஹெம விலாயம் லுணு கண்ண புலுவன் தேக்குத் நிவேனே மேக இச்சர குண தேக்குத் நிவேனே நமுத்து அப்பி ஹரினாங் அப்பி லுணு அப்பனேனே கல்ல சல்லி ஹவன்ன புலுவன் ரட்டா தேங்க அர மகே தீவர மாத்தியான்சிட நம் கட்டுவாக் தியன மூத ரட்ட வட்டே திமுனத் அப்பி மாலுகே என்ன ஏத்துவாக் தியன அப்பே மூதே மாலுனே அப்பே மூத கெமுராய் கெட்டி துராக் கேனகோட்ட எத்தகோட்ட அஹிங்கதாவியாக் தியன ஏவா ஏவகே சாதகத்தை நமுத் மேகே ஹெம தத்தியாக் நே மே சேஸ்ரே இன்னாய் கியான்னே மேக தவாத் குடாக் இசராட் யான்ன புலுவா மேக சம்பாத் புகமியாக் தியனோ ஏவா ஹரியட்ட நிசியாக்காரவ ஏவா பரிஹரணே கரண்ணே நதிபவ தமாய் பெஹதிலியோ பேன்ன தியன எனிசா தமாய் ரஜ்ய கல்பனா கல்ல தியன மேக யம் ஆகாரேக பௌத்கலிகாசியா தாயக்கரகின கட்டுது கரண்ணோன நமுத் அப்பி ஏ பிலி பந்து அப்பே அதஹாச தீல தீனா மே விகினீமகட்ட பௌத்கலிகரணே கிரீமகட்ட அப்பே எகங்கதாவே நெஹே ஏ அத்தரே தேன் அலுத் யோஜனாவாக் இதிரிபாத் கல்ல தீனா கொட்டாஸ் சேலந்த பலட்ட மேக யொமு கல்ல ரஜ்ஜே ஐத்திய தியாகன கட்டுது கிரீம் பிலி பந்து யோஜனாவா அவே லேகனே கே நல்ல தீனா அப்பி ஏக பிலி பந்து சாகச்சாக்கல் இதிரியதி கிரியாத்மக் கரண்ண புலுவா மொத அப்பிட எக்கக் கியான்ன புலுவா மே ரஜ்ஜே ගේන තීන්දු නිකං හරියට කිව්ව පමණින්ම සම්පූර්ණ එක එහෙම වෙනවා කියන එකක් නැහැ. මේක හිතකර අහිතකර දේවල් අපි සාකච්ඡා කරනවා. ඔබතුමාගේ අදහසත් අපිට ගන්න පුළුවන්. මේ ලුණු ලේවායේ කලමනාකාරීත්වය මාව මුණ ගැහුණා. ඒ වගේම ලුණු ලේවායේ වැඩ කරන සේවකයින් අපිව මුණ ගැහුණා. ඒත් කියන්නේ මේක විකුණන්න දෙන්න එපා කියලා. මගේත් මතේ හම්බන්තොට කෙනෙක් විදියට මම මේක විකුණනවට කිසිසේත් කැමැත්තක් නැහැ. ඒකට අපි ඉඩ දෙන්න සූදානමක් නැහැ. නමුත් මේ යම් ආකාරයක මේ ධාරිතාවය වැඩි කරගන්න තම ක්‍රමවේද තියෙනවා නම් තවත් ඒකට මුදල් රජයෙන් සොයා ගන්න අමාරු නම් කොටස් වෙනද පොළට හරි ගිහිල්ලා ගන්නවද කියන එක පිළිබඳව අපිට ඔබතුමාලට අපිට සාකච්ඡා කරලා එක මතයකට එන්න පුළුවන්. අපි වෙන මහා දේවල් ගැන හිතනවට වැඩිය අපි වෙන ලොකු දේවල් ගැන කතා කරනවට වැඩිය අපිට මේ අපේ තියෙන ලුණු ලේවායල් ටික සම්පූර්ණ ධාරිතාවය ඇති කරගත්තොත් මේ කෝටි ගණනක් විදේශ රටවලින් ලුණු ගේන එක අපිට නවත්ත ගන්න පුළුවන්. මේක ලැජ්ජාවට කාරණයක්. අපි ලුණු රටින් ගේනවා කියන එක ලැජ්ජාවට කාරණයක්. මේක මහා තාක්ෂණයක්, මහා අමාරු දෙයක් නෙවෙයි. ලුණු නිෂ්පාදනය කිරීම අපි දන්නවා හම්බන්තොට දිස්ත්‍රික්කයේ කට්ටිය විදියට ඒක ඉතාම සරලව මේ කටයුත්ත කරන්න පුළුවන්. අපේ ඉන්න ඒ පිළිබඳව විශේෂඥ දැනුම තියෙන, ඉතා ඉහළ දැනුමක් තියෙන කට්ටිය අපේ රටේ ඉන්න. ඒ සඳහා කැප වෙලා කටයුතු කරන්න පුළුවන් කණ්ඩායමකුත් ඉන්නවා. ඒ වගේ මම කිව යුතුයි මේ අලුත් පාලනාධිකාරියත් යම් උත්සාහයක් දරනවා. ඒකත් අපි සඳහන් කරන්න ඕනේ. මේක නැත්තම් මේක එක්සත් ජාතික පක්ෂයේ ඉන්නේ අපි ශ්‍රී ලංකාව එක නිසා අවිවේචනය කරන්න ඕනේ කියන මතේ නැහැ. ඒගොල්ලත් ලොකු උත්සාහයක් දරනවා. යම් යම් අඩුපාඩුත් ඇති වෙනවා. ඒ පිළිබඳව අපි කරුණු ඉදිරිපත් කළා තියෙනවා. ඉතින් කොහොම හරි මේ පාලනය වෙනස් කරන්නවත් එහෙම කටයුත්තකට අපි මේ දඟලන එකක් නෙමෙයි. හැබැයි එකක් පිළිගන්න වෙනවා. අපි මේ ධාරිතාවය අනිවාර්යෙන්ම වැඩි කළා මේ රටින් ලුණු ගේන එක නවත්තන්න ඕන කියන මතේ මම හිතන්නේ ඔබතුමාලා අපි සියලුම දෙනා ඉන්න. මම ඒකයි කතා කරන්නේ. මම ඊට වැඩිය කතා කරන්නේ අපේ ආණ්ඩු පක්ෂයේ සංවිධායක තුමා ඉදිරි කරුණු ඉදිරිපත් කරා.
ස්තුතියි ගරු කෑන්ද කරුණාතර කැමැත්තුමා.
මූලාසනාරූඪ ගරු සභාපතිතුමනි, අපේ නිහාල් ගලප්පත්ති මැතිතුමා විශේෂයෙන්ම හම්බන්තොට දිස්ත්‍රික්කයට අතිශයින් බලපාන කාරණයක් හැටියට මේක ඉදිරිපත් කරා. රටටම බලපාන මුදල් ඇමතිතුමා අද දින සහභාගී වීමට නොහැකි නිසා ඔබතුමා වෙත ඉදිරිපත් කරන්න මට කෙටි පිළිතුරක් ඉවලා තිබෙනවා. මම හිතනවා ඊටත් වඩා ඒ දිස්ත්‍රික්කයේම නියෝජනය කරන දීවර අමාත්‍යවරයා මේ පිළිබඳව ඉතා හොඳ පැහැදිලි කිරීමකුත් මේ සභාවට ඉදිරිපත් කරා. මම මුදල් ඇමතිතුමා වෙනුවෙන් එතුමා සභාවට ඉදිරිපත් කරන්න දීපු පිළිතුර ප්‍රකාශයට පත් කරනවා නම්, සභාපතිතුමනි, 2017 අයවැය යෝජනා අංක 203 යටතේ උපාය මාර්ගික නොවන ව්‍යවසායන් කීපයක් කොටස් වෙළඳ පොළෙහි ලැයිස්තුගත කිරීමට යෝජනා කර තිබෙනවා. හම්බන්තොට ලුණු සමාගමද ඒ යටතට අයත් වෙනවා. වසර 2004 මෙට්‍රික් ටොන් 3456ක්, 2015 මෙට්‍රික් ටොන් 4274ක්ද, 2016 ඔක්තෝබර් මස අගවන විට මෙට්‍රික් ටොන් 19535ක්ද, ඒ ආදී වශයෙන් ලුණු ආනයනය කරලා තිබෙනවා. එහෙම නිසා මෙලෙස වාණිජකරණයේ යටතට හම්බන්තොට ලුණු සමාගමද ඇතුළත් කර මෙම අයවැය යෝජනාව ඉදිරිපත් කර ඇති බව වැඩිදුරටත් දන්වන බව එතුමා සඳහන් කරලා තිබෙනවා. කෙසේ වුවද අදාළ යෝජනා සඳහා පාර්ලිමේන්තුවෙන් ලැබෙන අනුමැතියට අනුව තමයි ඉදිරි කටයුතු සිද්ධ වෙන්නේ. ඒ නිසා ඉදිරියේ මේ පාර්ලිමේන්තුවට මේ පිළිබඳව වාණිජකරණ යටතේ ලුණු සමාගම පිළිබඳව ගන්න තීරණ මේ සභාවට ඉදිරිපත් කරන ඒ සභාවේ තීරණ වලින් පසුව තමයි යම් ඉදිරි කටයුතු සිද්ධ වෙන්නේ.
ඇත්තටම දැන් මේ 2016 වසරේ මේක නිෂ්පාදනය වාර්තාගත නිෂ්පාදනයක් ටොන් 106,000. තව මේක පුළුල් කරන්න පුළුවන් මේක තියෙනවා ලේවල් 4ක් තියෙනවා. සාමාන්‍යයෙන් තවත් අක්කර 300ක් 400ක් විතර පුළුවන්කම තිබු පුළුල් කරන්න.
ඔව්.
එහෙම කරොත් ඉතින් අපිට තවත් මේ නිෂ්පාදනය වැඩි කරන්න පුළුවන්. ඒකට අනිවාර්යයෙන්ම මේක මෙහෙවම තියාගෙන රජයේ මැදිහත් වෙලා ආණ්ඩුව මැදිහත් වෙලා ඒකට උත්තර මුදල් යොදවලා මේක කරන්න පුළුවන්කම තියෙන කිසිම ගැටලුවක් නැහැ.
හරි.
ඒ නිසා අර උපසතුකරණය, පුජ්ජලීකරණය මෙන්න මේ සංකල්ප පැත්තකින් තියලා මේක රජයේ මැදිහත් වෙලා රජයේ ප්‍රතිපාදන යොදවලා ඒ පාලන අධිකාරියත් එක්ක සම්බන්ධ වෙලා මේ කටයුත්ත කරන්නයි කියන එක අපි ඉල්ලීම කරන්නේ. මේක මොනමාකාර කිව්වක්වත් ඇත්තම කියනනම් පුජ්ජලීකරණය කරන්න එපා කියන තමයි මම කියන්නේ.
ඔව් දැන් මේ ආයවැය යෝජනා කරලා තියෙන ආකාරයට කටයුතු කරන්නේ පාර්ලිමේන්තුවට මේ පිළිබඳව යෝජනා කරලා ඒකේ අනුමැතිය අරගෙන. අන්න ඒ අවස්ථාවට මේ ඔක්කොම අපි ඉදිරිපත් කරලා අපි තීරණයක් ගනිමු.
හොඳයි. බොහොම ස්තුතියි. පාර්ලිමේන්තුව හෙට පෙරවරු 9 ඇතියට යළි රැස්වේ.